நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 26 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் நேற்று கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜையிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருவது தொடர்பிலான செய்திகள், இந்த சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் கருத்துக்கள்.
அவர் இந்தியாவில் என்னை சந்தித்த ஒரு நண்பர், இதுவரை அவர் ஊடகவியலாளர் என்று இதுவரை எனக்கு தெரியாது, நான் அப்படி அறியவும் இல்லை. அவர் ஊடகவியலாளர் என்று சொல்வதற்கான எந்த அடையாள அட்டைகளோ அவர் சார்ந்த அமைப்புகளோ என்னோடு தொடர்பு கொள்ளவும் இல்லை.
வட இலங்கை மீனவர் அமைப்பின் தலைவர் ஒருவருடைய மகன் இன்று காலை கடத்தப்பட்டுள்ளது பற்றிய விவரங்கள்.
விடிய 6:30 இந்த டெலிபோன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜின் படி, அப்பா நான் அமுதன், என்ன 4 தலை வளர்த்த ஆட்கள் பிஸ்டல் காட்டி என்னை ஏற்றி கொண்டு போயிட்டாங்க, எங்க கொண்டு போறாங்க எனக்கு தெரியாது.
குஜராத் கலவரம் தொடர்பில் முதல்வர் நரேந்திர மோடிக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது பற்றிய செய்திகளும், மலேசியாவில் அல்லாஹ் என்ற பதத்தை பயன்படுத்த அனைத்து மதத்தவரும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபையினர் நாட்டின் அதி உயர் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ள தகவல்களும் இடம்பெறுகின்றன. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சிவகன் மற்றும் சுவாமிநாதன்.
தெற்கு சூடானின் அதிபர் ஷல்வா கீருக்கும் அவரது எதிராளிகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய ஆப்பிரிக்க தலைவர்கள் முயற்சி செய்கின்ற போதிலும், அரசாங்க படைகளுக்கும் கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையே கடுமையான சண்டை தொடர்ந்து நடந்து வருகின்றது. கிளர்ச்சிக்காரர்கள் வசம் இருக்கின்ற பெட்ரோலிய வளமிக்க யூனிட்டி மாநிலத்தின் தலைநகரான பெனிதுவை மீள கைப்பற்ற ராணுவம் தயாராகி வருவதாக ஒரு ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். கென்னிய அதிபர் உஹுரு கென்யாட்டா மற்றும் எத்தியோப்பிய பிரதமர் ஹெல்மெரியன் டெலுஸ்கன் ஆகியோர் மத்தியஸ்த முயற்சிக்கு தலைமை தாங்குகின்றார்கள். ஆனால் சமரச பேச்சுக்களில் நுழைவதற்கு முன்னதாக தனது முக்கிய கூட்டாளிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் துணை அதிபரான ரேக் மஷார் அவர்கள் கூறியிருக்கின்றார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐநா கூறுகின்றது.
முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று எகிப்திய அரசு அறிவிக்கப்பட்டு 1 கடந்த நிலையில் அந்த அமைப்பைச் சேர்ந்த 16 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த முகமது மோர்சி தலைமையிலான அரசை இராணுவம் கடந்த ஜூலை மாதம் பதவியிலிருந்து அகற்றியது. இன்று கைது செய்யப்பட்டவர்களில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் துணைத் தலைவரின் மகனும் அடங்குவார். முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் சித்தாந்தத்தை பரப்பியதாக சந்தேகிக்கப்பட்ட காரணத்தாலும், காவல்துறை மற்றும் இராணுவத்தின் மீது வன்முறையை தூண்டிய சந்தேகத்தின் பேரிலும் இன்றைய கைதுகள் நடந்துள்ளதாக அரச செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக கீரோவில் ஒரு பேருந்து மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 5 காயமடைந்தனர்.
தாய்லாந்தில் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கின்ற தேர்தலை காலவரையின்றி பின்போடுமாறு தேர்தல் ஆணையத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை அந்த நாட்டு அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. சட்டம் தேர்தலை தாமதிக்க அரசாங்கத்தை அனுமதிக்காது என்று மூத்த அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பிரச்சாரங்கள் நடந்தால் வன் செயல்கள் நடப்பதற்கான ஆபத்து இப்பொழுது அதிகமாக இருப்பதாக தாம் நம்புவதாக தேர்தல் ஆணையம் கூறுகின்றது. பொது தேர்தலுக்காக தமது பெயர்களை பதிவு செய்ய வேட்பாளர்கள் கூடியோர் விளையாட்டு அரங்குக்கு வெளியே அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுடனான மோதலில் போலீஸ்கார் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்.
மறைந்த பாலத்தீன தலைவர் யாசர் அராஃபத்தின் உடலச்சங்களை ஆராய்ந்த ரஷ்ய தடயவியல் நிபுணர்கள் இயற்கை காரணங்களாலேயே அராஃபத் இறந்ததாகவும், அவரின் விதவை கூறுவது போல கதிரியக்க விஷத்தால் இறக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றனர். இம்மாத துவக்கத்தில் பிரெஞ்சு விஞ்ஞானிகளும் இதே முடிவுக்கு வந்தனர். ஆனால் இதற்கு முன்பாக சோதனைகளை மேற்கொண்ட சுவிஸ் விஞ்ஞானிகள் அராஃபத் உடலில் அதிக அளவு பொலோனியம் விஷம் சேர்ந்திருப்பதாக கண்டறிந்தனர். ஆனால் இதை வைத்து அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக முடிவு செய்ய முடியாது என்றும் அவர்கள் கூறியிருந்தனர். யாசத் அராஃபத் 2004 இறந்து போனார். அவரது உடல் கடந்த ஆண்டு புதைகுழியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு அதிலிருந்து சோதனைக்காக 60 எடுக்கப்பட்டன. அவை சுவிஸ் ரஷ்யா மற்றும் பிரெஞ்சு விஞ்ஞானிகளுக்கு பிரித்து அளிக்கப்பட்டன.
நவீன சீனாவின் நிறுவனரான மாசேதுங் அவர்களின் 120 பிறந்த நாளை குறிக்கும் வகையில் சீனாவங்கிலும் கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜி ஜின்பிங் உட்பட சீனாவின் உயர்மட்ட தலைவர்கள் பீஜிங்கில் இருக்கின்ற மாவோ உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற நினைவகத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார்கள் என்று அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான சிங்ஹுவா கூறியிருக்கின்றது. மாசேதுங்கிற்கு சீனர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்பது அவர் மறைவுக்கு பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்வதுதான் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான சீன டெய்லி கூறியிருக்கின்றது. சீன அரசியல்வாதிகள் அவர்களின் அரசியல் அங்கீகாரத்துக்கு மாசேதுங்கை பின்பற்றி பாராட்ட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில், அவரது கொள்கைகள் தற்பொழுது காலாவதியாகிவிட்டன என்பதையும் அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த இருநிலைகளையும் அவர்கள் சமநிலைப்படுத்தியே பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
விண்வெளி நிலவும் தட்பவெப்பநிலை குறித்து பிரிட்டிஷ் வானிலை மையம் தனது முன்னறிவிப்பை வெளியிட இருக்கிறது. மீன் கட்டமைப்புகளையும் செயற்கைக்கோள் தொலைத்தொடர்புகளையும் பாதிக்கக்கூடிய சூரிய புயல்கள் குறித்த முன்னறிவிப்பை கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கும். சூரியனிலிருந்து பெருமளவு வெளியேறும் சக்தி நிறைந்த துகள்களால் சூரிய புயல்கள் ஏற்படுகின்றன. அடுத்த ஆண்டின் மத்திய பகுதியிலிருந்து விண்வெளி குறித்த வானிலை அறிக்கை வெளியாகும்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் கிளிநொச்சி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை ஒருவரின் நிலை என்ன என்று காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹண அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
Investigations are conducted by CID and thereafter we are hoping to hand him over to the immigration.
பயங்கரவாத காவல்துறையினரால் தற்போது அவரிடம் புலனாய்வு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது முடிந்ததும் அவர் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படுவார். இதெல்லாம் நடந்து முடிய இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் அஜித் ரோஹண. இவரை கைது செய்தபோது அவருடன் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கைது செய்யப்பட்டிருக்கும் நபர் சுற்றுலா பயணியாக மட்டுமே வந்தார் என்றும் சுற்றுலா பயணியாக மட்டுமே நடந்து கொண்டார் என்றும் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்திருக்கிறாரே என்று கேட்டபோது அவர் சுற்றுலா விசாவில் தான் இலங்கைக்கு வந்தார் என்பது உண்மை. ஆனால் சுற்றுலா பயணியாக இலங்கைக்கு வந்த தமிழ் பிரபாகரனிடம் ஒரு கேமராவை நாங்கள் கைப்பற்றினோம். அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது அதில் அவர் இராணுவ நிலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து குறிப்பாக படம் பிடித்திருந்ததை நாங்கள் கண்டோம். குறிப்பாக நாவர்குடா பகுதியில் இருக்கும் இராணுவ முகாம், அந்த பகுதியின் இராணுவ நடமாட்டங்கள், இராணுவ வாகனங்களின் நடமாட்டங்களையெல்லாம் அவர் படம் பிடித்திருந்தார். ஒரு சுற்றுலா பயணியான அவர் எதற்காக இராணுவ இலக்குகள், இராணுவத்தினரை மட்டும் குறிவைத்து படம் பிடிக்க வேண்டும்? அதனால்தான் நாங்கள் அவரை தடுத்து வைத்து தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை மட்டுமே அவர் படம் பிடித்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவரது கேமராவில் வேறு எந்த படங்களும் எடுக்கப்படவில்லை என்றார் இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான அஜித் ரோஹண. சரி, இவரை எப்பொழுது விடுவிக்கப் போகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது இதில் 2 வழிகள் இருக்கின்றன. நாங்கள் அவரிடம் தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இலங்கைக்குள் இருந்தபடி சட்டவிரோத செயல்களை செய்திருந்தாலோ அல்லது அவரது குற்றச்செயல்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக இருந்தாலோ அதற்கான இலங்கை சட்டங்களின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லாத பட்சத்தில் அவர் குடிவரவு குடியகல்வு விதிகளை மீறியிருப்பதாக தெரிந்தால் அவரை அதற்குரிய துறையிடம் கையளிப்போம். குடிவரவு குடியகல்வு துறை ஆணையர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார். பெரும்பாலும் அவர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்றார் இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரி அஜித் ரோஹண. ஒரு பக்கம் இலங்கையில் நிலைமைகள் முன்னேறிவிட்டது, யார் வேண்டுமானாலும் வந்து நேரில் பார்க்கலாம் என்கிறீர்கள். அப்படி பார்ப்பதற்காக நேரில் வந்த இவரை கைது செய்திருக்கிறீர்கள். இது இலங்கை அரசின் முன்னுக்கு பின் முரணான ஒரு செயலாக இல்லையா என்று அவரிடம் கேட்டபோது இந்த 1 ஆண்டில் மட்டும் 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து திரும்பியிருக்கிறார்கள். அவர்களில் யாரையும் நாங்கள் கைது செய்யவில்லை. இந்த 12 லட்சம் பேரில் வெறும் 6 பேரை மட்டும்தான் நாங்கள் கைது செய்திருக்கிறோம். அந்த 6 பேர் கூட குறிப்பிட்ட இலங்கை சட்டங்களை மீறி செயற்பட்டதற்காக மட்டுமே கைது செய்திருக்கிறோம் என்றார் இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான அஜித் ரோஹண.
இதேவேளை தமிழ் பிரபாகரன் எனப்படும் அந்த நபர் கிளிநொச்சியில் இருந்தபொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் தங்கியிருந்தார் என்ற சூழலில் இதுகுறித்து அவரது நிலைப்பாடு என்ன என்று அவரிடமும் கேட்டார் ஜெகதீசன்.
நாங்கள் இந்த கிளிநொச்சியிலே அவருக்காக ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவரை பிணையிலே எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் அவர் வந்து கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. அத்தோடு கிளிநொச்சி இன்று லீவு நாளாகவும் நீதிமன்றம் கருதப்பட்டது. ஆனால் அவர் தொடர்பான விவரங்களை நான் இந்திய தூதரகத்துக்கு தெரிவித்து இன்று இந்திய தூதரகத்தினுடைய விளக்கத்தோடு அவர்கள் அதனை தொடர்பு கொண்டிருப்பதாகவே நான் அறிகிறேன்.
சரி, அவர் வந்து ஊடகவியலாளர் என்று கூறப்படுகிறது. காவல்துறையின் பேச்சாளர் எங்களிடம் நேற்று பேசிய பொழுது சொன்னார், அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் யார்?
அவர் என்னுடைய ஒரு இந்தியாவில் என்னை சந்தித்த ஒரு நண்பரை தவிர அவர் ஊடகவியலாளர் என்று இதுவரை எனக்கு தெரியாது. நான் அப்படி அறியவும் இல்லை. அவரிடம் ஊடகவியலாளருக்கான அவர் ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்வதற்கான எந்த அடையாள அட்டைகளோ அல்லது எந்த அவர் சார்ந்த அமைப்புகளோ என்னோடு தொடர்பு கொள்ளவும் இல்லை. அப்படி நான் அறியவும் இல்லை. ஆகவே அவர் என் நண்பராக எனக்கு அறிந்தவர் என்ற வகையில் என்னோடு வருகை தந்தாரே தவிர அவர் ஒரு சுற்றுலா பயணி என்பது மட்டுமே எனக்கு தெரியும்.
அவர் ஏற்கனவே ஒரு ஊடக நிறுவனத்தில் மாணவ நிருபராக பணியாற்றியதாகவும் அந்த பத்திரிகையில் அவர் ஒரு தொடர் எழுதியதாகவும் அந்த தொடர் பிறகு புத்தகமாக வெளிவந்து பல பாராட்டுகளை பெற்றதாகவும் உங்களுக்கு தெரியவே தெரியாதா?
நான் அப்படியானவற்றை எதையும் நான் அந்த அப்படியான தொடர்களை நான் இதுவரை படிக்கவில்லை. அப்படியான தொடர்கள் எதுவும் இலங்கைக்கு வருகின்ற புத்தகங்களில் இருப்பதில்லை.
இல்லை, என்னுடைய கேள்வி அவருடைய ஊடக தொடர்பு அல்லது அவருடைய ஊடக பின்னணி என்பதும் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் என்பதும் உங்களுக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்கிறேன்.
நான் அப்படி ஒன்றையும் இதுவரை அறியவில்லை. அப்படியான பின்னணிகளை அவர் கொண்டிருப்பதாக நான் அறியவில்லை.
அப்படியானால் எப்படி உங்கள் வீட்டில் அப்படி ஒன்றும் அறியாதவரை நீங்கள் தங்க வைத்தீர்கள் என்கிற ஒரு கேள்வி உங்கள் எதிர்த்தரப்பால் எழுப்பப்படும் அல்லவா?
அவர் என்னுடைய நண்பர். அவர் இந்தியாவில் எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள், இலங்கையிலே எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு அரசியலில் பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு ஊடகத்துறை சார்ந்தவர் மட்டும்தான் என்னுடைய நண்பராக இருக்க வேண்டும் என்பது விதியல்ல. நட்பின் அடிப்படையில் தான் அவர் என்னோடு வந்து அவர் தங்குவதற்கு வேறு இடம் இல்லாத நிலையில் என்னோடு அவர் 2 நாட்கள் தங்கியிருந்தார்.
நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் ஒரு சுற்றுலா பயணி என்கிற முறையில் உங்களோடு தங்கினார். நீங்கள் வந்து மக்களிடம் குறை கேட்பதை பற்றி பேசுவதற்காக அவர் ஒன்றுமறியாமல் அங்கே வந்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இலங்கையின் அடிப்படை கள நிலவரத்தை பற்றி நன்கு அறிந்த ஒரு அரசியல்வாதி நீங்கள், உங்களுக்கு தெரியாதா இப்படியான வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரை உங்களுடைய சர்ச்சைக்குரிய இடங்களில் நீங்கள் செய்யும் அரசியல் பணிகளின் போது அழைத்துச் செல்வது அவருக்கு ஆபத்தை அதிகரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு நீங்க நினைக்கலையா?
அவர் மக்களோடு சந்திக்கவோ அல்லது மக்களோடு செய்தி சேகரிக்கவோ அல்லது ஒரு செய்தியாளராகவோ அவர் வரவில்லை. அவர் என்னோடு என்னுடைய வாகனத்தில் இருந்து அவர் வெளிப்புறத்தில் இருக்கிற இடங்களை நான் சென்ற வேரவில், கிராஞ்சி, பூநகரி பிரதேசத்தினுடைய பல பிரதேசங்களில் அவர் பார்வையிட்டாரே தவிர அவர் யாரையும் சந்தித்து ஏதாவது பேட்டி எடுத்ததாகவோ அல்லது விசாரித்ததாகவோ கதைத்ததாகவோ நான் காணவில்லை. அதற்கான எந்த அனுமதிகளும் என்னிடம் இருந்து அவருக்கு வழங்கப்படவும் இல்லை.
அவர் புகைப்பட கருவியை கொண்டு வந்திருந்தாரா?
அவர் ஒரு எந்த சகல சுற்றுலா பயணிகளும் வைத்திருப்பது போல அவரும் ஒரு புகைப்பட கருவி வைத்திருந்தார்.
அதில் படங்கள் எடுத்திருந்தாரா?
அவர் எடுத்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. நான் அவர் படங்கள் எடுத்ததை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவர் படங்கள் பிடித்திருக்க கூடும்.
அவரை உங்களுக்கு எத்தனை நாட்களாக தெரியும்? எத்தனை நாட்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்?
2 நாட்கள் என்னுடைய அலுவலகத்திலே அவர் தங்கியிருந்தார். அவர் வந்தவுடனே அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவர் படுத்து தான் இருந்தார் என்னுடைய அலுவலகத்திலே. அவர் வெளியிலேயும் செல்லவில்லை, என்னோடு என்னுடைய அலுவலகத்திலே தங்கியிருந்தார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். இதனிடையே வட இலங்கை மீனவர்கள் அமைப்பு ஒன்றின் தலைவரது மகன் இன்று காலை கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
வட இலங்கை கடத்தொழிலாளர் கூட்டமைப்பின் செயலாளர் கந்தவனம் சூரியகுமாரனுடைய மகன் தமிழமுதன் அடையாளம் தெரியாத ஆட்களினால் ஆயுத முனையில் இன்று அதிகாலை கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினரிடம் முறையிடப்பட்டிருக்கின்றது. அவருக்கு வயது 22. கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த தமிழமுதன் வழமை போல பருத்தித்துறை இன்பருட்டியில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் இரவில் தங்குவதற்காக நேற்றிரவு சென்ற பின்னர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றி அவருடைய தந்தை சூரியகுமாரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இரவு எங்களுடைய வீட்டுல சாப்பிட்டுட்டு போனவர் விடிய 6:30 இந்த டெலிபோன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குது. அந்த மெசேஜின் படி, அப்பா நான் அமுதன், என்ன 4 பேர் தலைவளத்த ஆட்கள் பிஸ்டல் காட்டி என்னை ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போறாங்க எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேன் போனையும் பறிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஆள் தமிழ் தெரிஞ்சவர் ரெண்டும் கேன் போனை கொடுத்து கதைக்க வேண்டாம், உங்களோட வீட்டுக்கு தகவலை கொடு ரெண்டு சொல்லி கொடுத்ததாகவும் அவர் ஒரு மெசேஜ் அங்கிருந்து போட்டிருக்கிறார். பருத்தத்துற போலீஸே எனக்கு போய் என் மகன் காணாம போயிட்டார், அவர் தந்த மெசேஜ் இந்த டெலிபோன்ல கிடக்குண்டு அதை கொடுத்தேன், முறைப்பாடு ஏற்றுக்கொண்டு இப்ப சிஐடி மேர் வந்து வீட்டுல விசாரிச்சு கொண்டு போயினோம். இதை விட கிராம சேவையாளருக்கு முறைப்பாடு கொடுத்து சகல ஆட்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில இருந்து சிஐடி மேர் வந்தாங்க, பருத்தத்துறை போலீஸ் பிரிவில இருந்து வந்திருக்காங்க, இப்ப ஒரு பருத்தத்துறை ராணுவ பிரிவில இருந்து சிஐடி மேர் வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு முதல் நாள் சூரியகுமாரன் தமிழமுதன் எங்க இருக்கிறவர், ஆறு ஆள் என்ன மாதிரி என்று சிஐடி மேர் வந்து நேற்றைக்கு 3 மணி போல வந்து இப்படி எங்களை விசாரிச்சது கண்டு சொல்லி ஊர் மக்கள் சொல்லி இருக்கணும். அப்ப என் புலனாய்வுத்துறை செய்திருக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் நாங்கள் கொள்ள வேண்டி இருக்குது
என்றார் வடமாகாண கடத்தொழிலாளர் கூட்டமைப்பின் செயலாளர் கந்தவனம் சூரியகுமாரன் அவர்கள். வடக்கில் மீனவர்கள் மற்றும் பருத்தித்துறை பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து பருத்தித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெற விரும்பும் ஆண் பணியாளர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் தீர்மானித்துள்ளது பற்றி நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்பு பெறும் ஆண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் எதிர்வரும் 1st தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் அறிவித்துள்ளது. பெண்கள் பணிப்பெண்களாக செல்வதை குறைப்பதற்கும் ஆண்கள் செல்வதற்கு உதவியும் ஊக்கமும் அளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையுடன் பேசிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான மங்கள ரந்தனிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தினால் இந்த கடனுதவி வழங்கப்படும் என்கின்றார். வெளிநாட்டு வேலைக்கு பெண்கள் செல்வதை கூடியவரை குறைப்பதற்கு கொள்கை அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானம்தான் இது. விசேடமாக தாய்மார்கள் செல்வதால் குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நோக்கும் போது தாயை அனுப்பாமல் தந்தையை அனுப்புவது பொருத்தமானது என்று தெரிகின்றது. கணவன் அல்லது ஆண்கள் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்ல விரும்பினாலும் அதற்கு பணப்பிரச்சினை தடையாக உள்ளது. இதுதான் பிரதான காரணம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது வைத்திய பரிசோதனை, விமான பயணச்சீட்டு, பயிற்சி மற்றும் விசா என செலவுகள் அதிகம் ஏற்படுகின்றது. ஆனால் பணிப்பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்களை பொறுத்தவரை இப்படியான செலவுகள் எதுவும் இல்லை. சகல செலவுகளும் வீட்டு எஜமான்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன், நாட்டை விட்டு புறப்பட முன்பு கூட ஒரு தொகை பணம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதனால் ஆண்கள் தங்கள் மனைவிமாரை அனுப்புவதன் மூலம் பிரச்சினை தீரும் என்று நம்புகின்றார்கள். இது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் டிலான் பிரேராவுடன் கலந்துரையாடப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது
என்று தெரிவித்த அவரிடம் நிபந்தனைகள் பற்றி கேட்ட போது
நிபந்தனைகள் என்று கூறும் போது உரிய சம்பளம் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க வேண்டும், வெளிநாட்டில் வேலை பெற்ற பின்னர் 10 கடனை அவர் மீள செலுத்த வேண்டும், இது வட்டியில்லா கடன். இந்த பொறுப்பு அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு தொழில் பெற்றுக் கொடுத்த உள்நாட்டு முகவர் நிறுவனத்துக்கும் உண்டு. ஆகக்கூடிய கடன் தொகை 1,00,000 ரூபாய் ஆகும். முகவர்களுக்கு இது பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் ஆண்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அவர்கள் கேட்கப்பட்டுள்ளார்கள்
என்று பதிலளித்த அவர், கடன் தொகை நேரடியாக அவர்களிடம் வழங்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடுகின்றார்.
விமான பயணத்துக்கான செலவு என்றால் அதற்கான செலவை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தினால் பொறுப்பேற்கப்படும். அப்படித்தான் வைத்திய அறிக்கை பெறுவதற்கான செலவு உட்பட ஏனைய செலவுகளும் அடங்கும். எந்த காரணம் கொண்டும் கடன் தொகையானது ரொக்கமாக அவருக்கு வழங்கப்பட மாட்டாது
என்று பதிலளித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் பொது முகாமையாளரும் ஊடக பேச்சாளருமான மங்கள ரந்தனிய.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். கடந்த 2002 நடைபெற்ற குஜராத் கலவரம் தொடர்பான முக்கிய வழக்கு ஒன்றில் முதல்வர் நரேந்திர மோடிக்கு சாதகமாக அகமதாபாத் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. அந்த கலவரங்களை அவர் முன்னின்று நடத்தினார் என்று கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று கூறும் சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கையை ஏற்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக முன் நிறுத்தப்பட்டுள்ள நரேந்திர மோடியை எதிர்ப்பவர்கள் அவர் 2002 குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தை தடுக்க ஏதும் செய்யாதது மட்டுமல்லாது கலவரக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டை பிரதானமாக முன்வைக்கின்றனர். குஜராத் கலவரத்தின் போது அகமதாபாத் நகரில் நடைபெற்ற ஒரு தாக்குதல் சம்பவத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இஷான் ஜாப்ரி உள்ளிட்ட 68 தீ வைப்பு தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். வன்முறையாளர்கள் தமது குடியிருப்பு பகுதியை சுற்றி வளைத்த நிலையில் இஷான் ஜாப்ரி பல காவல்துறை அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் தொடர்பு கொண்டு தம்மை காப்பாற்றும்படி கேட்டும் யாரும் அவருக்கு உதவவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் கலவரத்தின் போது நரேந்திர மோடி ஆற்றிய பங்கு குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டும் என்று கொல்லப்பட்ட ஜாப்ரியின் மனைவி ஜாக்கியா ஜாப்ரி விசாரணை கோரியிருந்தார். கோத்ராவில் 59 கரசேவகர்கள் ரயிலில் எரித்து கொல்லப்பட்டதற்கு இந்துக்கள் பழி தீர்க்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் மோடி காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னதாக மூத்த IPS அதிகாரி சஞ்சீவ் பட்டும் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே கலவரத்தில் மோடிக்கு உள்ள நேரடி பங்கை வெளிக்கொண்டு வரக்கூடிய முக்கிய வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த விடயங்களின் பின்னணியை ஆராய மத்திய புலனாய்வு நிறுவனமான CBI யின் முன்னாள் இயக்குநர் RK ராகவன் தலைமை தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இந்த குழு கடந்த 2010 மோடியிடம் 9 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தியது. அதன் பிறகு இது அளித்த அறிக்கையில் வழக்கு தொடுக்கும் அளவுக்கு நரேந்திர மோடிக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லை என்று பரிந்துரை செய்தது. மேலும் மோடியின் நிர்வாகத்தில் முக்கிய பதவிகள் கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையில் IPS அதிகாரி சஞ்சீவ் பட் அளித்த சாட்சியத்தை சிறப்பு புலனாய்வு குழு ஏற்க மறுத்தது. இந்த வழக்கே செயற்பாட்டாளர் தீஸ்தா சேடல்வாட் உந்துதலால் தொடுக்கப்பட்டது என்றும் அது கூறியிருந்தது. இன்று இந்த விசாரணை அறிக்கையை ஏற்று வழக்கை முடிப்பதாக அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை பாஜக வரவேற்றுள்ளது. இது குறித்து அக்கட்சியின் ராஜ்யசபா தலைவர் அருண் ஜேட்லி கூறியது,
ராஜநீதிக் சே ஜாதா மோடி ஜி கா ஔர் ஜோ ஹமாரி பார்ட்டி ஆஜ் தக் கேதி ரஹி ஹை மை இஸ்கோ ஏக்
இது அரசியல் வெற்றியை விட எங்கள் கட்சியும் மோடியும் கூறி வருவாரு, இது உண்மையின் வெற்றி. இந்த 2002 கலவரங்களில் மோடிக்கும் ஒரு பங்கு உள்ளது என்று கூறி பரவிக்கொண்டிருந்த செய்தி தவறு என்று நிரூபணமாகியுள்ளது என்றார் அருண் ஜேட்லி. தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபல் குஜராத் கலவரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு போதுமான நியாயம் கிடைக்கவில்லை என்று நம்புவதாகவும் விசாரணை நீதிமன்றத்தை தாண்டி நீதி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குஜராத் கலவரத்தில் 790 முஸ்லிம்களும் 254 இந்துக்களும் கொல்லப்பட்டதாகவும் 223 பேரை காணவில்லை என்றும் மத்திய அரசு அளித்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த கலவரத்தில் தொடர்புடையதாக குற்றம் காணப்பட்ட மோடியின் அமைச்சர் உள்ளிட்ட பலர் தண்டனை பெற்றுள்ளனர். ஆனால் மோடியின் மீது நேரடியாக ஒரு வழக்கு கூட பதிவாகவில்லை. இந்நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்போவதாக கொல்லப்பட்ட இஷான் ஜாப்ரியின் மனைவி ஜாக்கியா ஜாப்ரியின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு மோடிக்கு எதிரான ஆதாரங்களை உரிய முறையில் பரிசீலிக்கவில்லை என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று தீர்ப்பு தமது விசாரணை அறிக்கையை அங்கீகரித்துள்ளதாக RK ராகவன் கூறியுள்ளார்.
டெல்லியிலிருந்து BBC-யின் சங்கீதா ராஜன். குஜராத் மாநில காவல்துறையினர் ஒரு பெண்ணின் தொலைபேசியை ஒட்டுக்கேட்டதாக கூறப்படுவது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை குழுவை அமைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சுவாமிநாதன்.
குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியின் நம்பிக்கைக்கு உரியவராக கருதப்படும் அமித்ஷா மாநில உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு இளம் பெண்ணை கண்காணிக்கவும் அவரின் தொலைபேசியை ஒட்டு கேட்கவும் உத்தரவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த ஆணையம் முக்கியமாக விசாரிக்கும். தொலைபேசி ஒட்டுக்கேட்புக்கு ஆளானதாக கூறப்படும் பெண்ணின் தந்தை தனது மகளுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு முதல்வர் நரேந்திர மோடியிடம் தானே கோரிக்கையை முன்வைத்திருந்ததாக கூறியிருந்தார். இதில் சட்டவிரோதமாக ஏதும் நடைபெறவில்லை என்று குஜராத் அரசு கூறி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பிலும் டெல்லி, இமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்களில் நடந்ததாக கூறப்படும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்தும் விசாரிக்க அரசியல் சாசன அங்கீகாரம் கொண்ட ஒரு விசாரணை கமிஷனை அமைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த விசாரணை கமிஷனுக்கு தலைமை தாங்குவார். இந்த ஆணையம் 3 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுக்கேட்பால் தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்பட்டதா என்பதையும் இந்த ஆணையம் ஆராயும். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு தொடர்பாக ஏற்கனவே குஜராத்தில் விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் மத்திய அமைச்சரவை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த ஆணையத்தை அமைக்க முடிவு செய்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் தமிழோசையிடம் தெரிவித்தார்.
இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருங்க கம்ப்ளைனன்ட், யாரு அந்த அஃபெக்டட் பெண்மணி வெளியில வந்து என்ன எனக்கோசம் நீங்க தயவு பண்ணி ஒரு ஆய்வு குழு அமைங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணலையே அந்த பொண்ணு. இன்னைக்கு வரைக்கும் வெளியில வந்து எனக்கு ஒரு தப்பு நடந்து குஜராத் கவர்மெண்ட் மூலமா ஒன்னும் சொல்லலையே. நரேந்திர மோடியை இப்ப வரைக்கும் நீங்க பொலிட்டிக்கலா தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு இப்படியாவது CBIயோ இன்னொரு ஏஜென்சியோ மிஸ்யூஸ் பண்ணி அவரை டார்கெட் பண்ண பாக்குறாங்க.
ஆனால் அதே நேரத்தில் சில குற்றங்களுக்கு இந்தியாவில் புகார் கொடுக்கப்படாமலேயே அரசோ காவல்துறையோ நேரடியாக நடவடிக்கையை எடுக்க முடியும். அதுபோல் மத்திய அரசு நடவடிக்கை இருக்கிறது என்று கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, உங்களுடைய மடியில் கனமில்லை என்றால் ஏன் பயம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அல்லவா?
இது பயத்துக்கோசம் நாங்கள் சொல்லலைங்க, யார் வேணாலும் என்கொயர் பண்ணட்டோம். ஆனால் அங்கே ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கே, ஃபுல்லி எம்பவர்டு கமிஷன் ஆஃப் என்கொயரிஸ் ஆக்ட் மூலமாக பண்ணப்பட்ட ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட உட்கார வச்சு ஒரு என்கொயரி அமைச்சிருக்கும் போது அதே சமயத்துல அவங்களோட ரிப்போர்ட் ஒன்றும் கொடுக்கல. சரி, அவங்க அமைச்சாங்களே தவிர வேலை ஆரம்பிக்கலன்னு சொல்றதுக்கும் இல்லை, அவங்க ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்லை, என்கொயரி வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது அதனுடைய வரையறைகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா?
வரையறை மாத்தி வேணும்னே ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெலிபோன் டேப்பிங் நடந்ததையும் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் டெல்லியில அவரோட போன் மேல நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிற அதே அந்த ஒரு என்கொயரி இதுல சேர்த்து போட்டு வரையறைய நல்லா பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் மூணு கேஸுக்கு என்னங்க சம்பந்தம், நியாயமா அது?
மத்திய அரசு அமைக்கவுள்ள ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பாஜகவின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. மலேசியாவில் அல்லாஹ் எனும் சொல்லை பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு உரிமையுண்டு என்று கோரி அங்குள்ள கத்தோலிக்க திருச்சபையினர் நாட்டின் அதி உயர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். இந்த வழக்கு குறித்து திருச்சபையுடன் தொடர்பு உடையவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் சந்தியாகோ அவர்களிடம் கூடுதல் விவரங்கள் கேட்டேன்.
முக்கியமா ஆர்ச் பிஷப் என்ன சொல்றாங்கன்னா வந்து அல்லாஹ் வந்து பொதுவா வந்து எல்லாமே பாவிக்கலாம், எல்லா சமுதாயமும் பாவிக்கலாம், எல்லா மதமும் பாவிக்கலாம், நீங்க இந்த மாதிரி வந்து சொல்ல முடியாது, பாவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சோ ரொம்ப நாளா வந்து பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. சோ ஃபைனலி ஆர்ச் பிஷப் என்னன்னா வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக போறோம் இந்த இஷ்யூ பத்தி. சோ இந்த கேஸ் வந்து இப்ப வந்து பெடரல் கோர்ட்டுக்கு போக போகுது. இப்ப இது சப்போர்ட் பண்றது வந்து சீக்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து தாவீஸ், சீக்ஸ், புத்திஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க கிறிஸ்துவ கோயில. அல்லாஹ் வந்து ஏதாவது பாவிக்கலாம் பிகாஸ் அவங்க திருச்சபையிலையும் அவங்க நம்பிக்கையிலையும் அவங்க வந்து வேண்டுதல்ல வந்து அவங்களும் பாவிக்கிறாங்க, அல்லாஹ் பாவிக்கிறாங்க. ஆனா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்கள் வந்து முக்கியமா என்ஜிஓஸ் வந்து அவங்க அரசாங்கத்தான் சொல்றாங்கன்னா வந்து நீங்க பாவிக்க கூடாது. ஆனா அரசாங்கம் வந்து என்னதான் சொல்றாங்க, சபா சரவாக்ல வந்து நீங்க அல்லாஹ் பாவிங்க, ஆனா வந்து பன்னெண்டு மலேசியால வந்து அப்பனா வந்து ஸ்லாங்கோ கொரோனா போல வந்து நீங்க பாவிக்க முடியாது. சோ நம்ம என்ன திருப்பி கேள்வி கேட்கணும் அவங்கள்ட்ட வந்து. சோ அப்பனா வந்து நம்ம எல்லாம் வந்து சபாசாரவா பாய்ச்சிட்டு அப்ப கப்பல் எடுத்துட்டு பிளேன்ல எடுத்து நம்ம கொல்லம் போறதுக்கா நம்ம பாவிக்க முடியாது. இது ஒரு பலத்தமான ஒரு கொள்கை அது.
ஏன் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தை இதுல பெற்றுக்கொள்ள முடியாதா? அதன் அடிப்படையில வந்து நீங்களோ இல்ல அரசாங்கமோ ஒரு முடிவுக்கு வரலாம் தானே?
இப்ப வந்து இப்ப சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட்ல வந்து இந்தோனேஷியால வந்து அங்கிருந்து இந்த இஸ்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்களே சொல்றாங்க வந்து நீங்க அரசாங்கம் அம்னோ அரசாங்கம் செய்து தப்பு. நம்ம கிறிஸ்துவ இதுல வந்து முக்கியமா கத்தோலிக்ல வந்து இல்ல ப்ரொடெஸ்டன்ல வந்து இல்ல அசம்பிளி ஆஃப் காட் நம்ம இருக்கிறவங்க வந்து அந்த வேர்ட் அல்லாஹ் வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க. திருச்சபையில இருக்குவாங்க, பைபிள்ல இருக்காது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சீக் மதத்துல வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்க அவங்க குரு நானாக்ல இருந்து இருக்காங்க. அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இது எங்க அடிப்படை உரிமை. இப்ப நேற்று வந்து கிறிஸ்துமஸ் ஒரு கூட்டத்துல வந்து பிரதமர் என்ன சொன்னார்னா வந்து அந்த உற்றுவோம் அதை பத்தி பேசவே வேணாம், ஒரு சமாதானமா போயிடுவோம் அப்படின்றாரு பாருங்க. ஆனா அம்னோ மாநாட்டுல வந்து அவர் சொல்றாரு வந்து அல்லாஹ் வந்து முஸ்லிம்ஸ் தான் பாவிக்க முடியும், அது யாருமே பாவிக்க முடியாது. ஒரு நாளுக்கு வந்து சொல்றாரு, ஒரு நாளைக்கு இன்னொன்று சொல்றாரு பாருங்க. சோ அவர் ஆடியன்ஸ் வேற வேற இருக்கிறதுனால வேற வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு.
உங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கத்தோலிக்க திருச்சபையினர்லாம் நீங்க ஏன் வந்து இவ்வளவு தூரம் இது குறித்து கவலைப்படணும் அல்லது வருத்தப்படணும் அப்படின்னு அம்னோக்காரங்க தரப்புல கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க?
இல்ல இது வந்து அடிப்படை உரிமை, உரிமைங்க. நம்ம வந்து எந்த கடவுளுக்கு நம்ம வேணலாம், அந்த அந்த உரிமை வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப்னு சொல்றாங்களே அந்த உரிமை வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனா இப்ப நமக்கு என்ன கவலைனா வந்து அம்னோ அரசாங்கம் வந்து நம்மகிட்ட இருந்து எடுக்க போறாங்க வெளியே, நம்மகிட்ட இருந்து பறிக்க போறாங்க வெளியே. இது வந்து ஒரு நம்ம உரிமையோட வயலேஷன்ஸ், நம்ம உரிமைக்கு நம்ம போராடணும். சோ இந்த கோர்ட்டுக்கு போறது வந்து இது ஒரு போராட்டம். இதை வந்து ஃபண்டமெண்டலி நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்துக்கு வந்து இது பெரிய அடி பாருங்க.
கத்தோலிக்க திருச்சபை வந்து நாட்டிலேயே மிக உயர்ந்த கோர்ட்டான பெடரல் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க. இப்ப உங்கள மாதிரியானவர்கள் இந்த பிரச்சனை வந்து மத சுதந்திரம் பறிக்கப்படுது, பேச்சுரிமை மறுக்கப்படுது அப்படின்லாம் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஏன் இதை வந்து இப்ப உங்களை போட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்துல எழுப்பி அந்த நாடாளுமன்ற அவையில வந்து பிரதமர் கிட்ட ஒரு பதில கேட்கல நீங்க கேட்க முடியாதா?
இது ஒன்ஸ் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா வந்து பார்லிமெண்ட்க்கு வந்து கொண்டாட முடியாது. ஆனா நம்ம வந்து எதிர்கட்சியில இருந்து நம்ம வந்து நம்ம எப்படியோ இந்த சிச்சுவேஷனை பாவிச்சுக்கிட்டு சூழ்நிலை பாவிச்சுக்கிட்டு நம்ம அப்ப கல்விட்டு இருப்போம் இந்த இஷ்யூவை. ஆனா வந்து அரசாங்கம் சொல்றாங்கன்னா வந்து அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, இது வந்து கோர்ட்ல இருக்கு, அதனால வந்து நீங்க கோர்ட் திருப்ப வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பார்லிமெண்ட்ல வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இல்லை பாருங்க. அரசாங்கம் தான் வந்து மெஜாரிட்டியா இருக்காங்க. ஆனா மக்கள் மீதியில வந்து ரெண்டு கோர்ட் இருக்குப்பாங்க. ஒரு கோர்ட் வந்து அந்த லீகல் சிஸ்டம் இருக்கு, இன்னொன்று வந்து மக்களோட கோர்ட் இருக்கு. அந்த மக்கள் சபை, மக்கள் சபையில வந்து நம்ம வந்து சண்டை கொண்டு இருக்கோம். ஆனா நம்ம வெளியே போய் மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி ஒன்று உருவாக்குறோம். சோ மக்கள் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து நாடு பூரா வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து அல்லாஹ் வார்த்தையை வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் பாவிக்க முடியும், மித்தவங்களாம் பாவிக்க முடியாதுன்னு எல்லாம் தெளிவா இருக்காங்க. எல்லாம் தெளிவா இருக்காங்க. சோ இது வந்து நாடை வந்து மூலா பிரிச்சிருச்சு. இப்ப வந்து இஸ்லாமிக் பார்ட்டி இருக்கு, அவங்களே சொல்றாங்களே நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் நீங்க பாவிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை வந்து அம்னோக்கு தான்.
மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ. இருக்கும் நேரத்தில் ஒரு விளையாட்டு செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் இன்று தொடங்கியது. முதல் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்து ஏற்கனவே அந்த தொடரை இழந்திருந்த நிலையில் 4வது போட்டி இன்று தொடங்கியது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா டாஸில் வென்று இங்கிலாந்தை முதலில் ஆடுமாறு கேட்டுக்கொண்டது. அதன்படி முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் இங்கிலாந்து அணி 89 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 226 ஓட்டங்கள் எடுத்திருந்தது. பீட்டர்சன் அதிகபட்சமாக 67 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருக்கின்றார். உடன் டிம் பிரஸ்னன் 1 ஓட்டத்துடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்கின்ற இந்த விளையாட்டு செய்தியுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.